அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
பிரியமான வானொலி நேயர்களே, இன்று நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் கடைசி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும், அவரை பின்பற்றி வந்த பெண்களும் சீஷர்களும் கல்லறையிலே போய் அவர் அங்கே இல்லை என்பதை பார்த்தார்கள் என்றும் சிந்தித்தோம். இன்று லூக்கா 24 அதிகாரம் 13 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் எம்மாவுக்கு போகிற பாதையிலே வந்து நிற்கிறோம். எரிகோவிற்கு செல்லும் பாதையை குறித்து ஒருவேளை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். அதாவது, நன்மையான ஒரு வாழ்க்கையை விட்டு தீமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி போவதைத்தான் எரிகோவை நோக்கி போவது என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அங்கே அப்படி போன ஒரு மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். ஆனால் இந்த எம்மாவுக்கு போகும் பாதையிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இரண்டு சீஷர்கள் சந்திக்கிறார்கள். வசனம் 13 பாருங்கள். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எம்மாவுக்கும் எருசலேமிற்கும் எவ்வளவு தூரம் இருந்தது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 7 மைல். வசனங்கள் 14 முதல் 16 வரை பாருங்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டு சென்ற இரண்டு சீடர்களுடன் கூட இயேசு இணைந்து கொள்கிறார். இவர்கள் இயேசுவை இவர்தான் இயேசு என்று அறியாதவர்களாய் இருந்தார்கள். சொல்லப்போனால் அவர் உயிரோடு எழுந்ததையே நம்பாதவர்களைப் போல போய்கொண்டிருக்கிறார்கள். வழிநடந்து சென்று கொண்டிருந்த அவர்களோடு இணைந்தது உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவரை அவர்கள் எந்த விதத்திலேயும் எதிர்பார்த்துக் கொண்டவர்களாக கடந்து செல்லவில்லை. வசனங்கள் 17-18 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். இங்கே கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசுதான் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கிளையோப்பா என்பவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து வேறு யாரும் எழுதவில்லை. லூக்கா மாத்திரம் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கேலி செய்தது, சிலுவையிலே அறைந்தது, அவர் உயிர்த்தெழுந்த காரியம், இவையெல்லாம் எருசலேம் மக்களை கலங்க பண்ணியிருந்தது. அந்த பகுதியிலே அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனாவது இதையெல்லாம் அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் அவர்கள் எண்ணினார்கள். ஒரு நாள் உங்கள் தெருவிலே முனையிலே நின்று நீங்கள் ஒரு 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மனிதன் சந்திரனுக்கு போன காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது அங்கே வந்த ஒருவன், என்ன, மனிதன் சந்திரனுக்கு போனானா என்று ஆச்சரியத்தோடு கேட்டால், இந்த மனிதன் எங்கிருந்து வந்தான், இது கூட இவனுக்கு தெரியாதா என்று நீங்கள் நினைப்பீர்கள் இல்லையா? அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியானது அவர்களை உலுக்கியது. இதேபோல மற்றொரு காரியத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26:26 வசனத்தை நாம் பார்த்தால், இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன், இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன், இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல என்று அப்போஸ்தலர் பவுல் அகரிப்பா ராஜாவை குறித்து பேசுகிறார். எனவே இந்த சங்கதிகளெல்லாம் அந்நாட்களிலே அந்த பகுதியிலே எல்லா மக்களும் அறிந்திருந்த ஒன்று என்பதாக தெரிகிறது. வசனம் 19 பாருங்கள். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாய் இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். கவனித்தீர்களா? அவருடைய நம்பிக்கை என்ன? இவர் ஒரு தீர்க்கதரிசி. வசனங்கள் 20-21, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. கவனித்தீர்களா? அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இப்பொழுது அந்த நம்பிக்கையை இழந்த நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாகிறது. அவர் உயிரோடு இருந்தபொழுது தனது மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட இவர்களுக்கு மனதிலே இல்லை. வசனங்கள் 22-23 பாருங்கள். ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இவர்களுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? அதாவது கல்லறையின் இடத்திலே போய் இயேசு அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று வந்து சொன்ன பெண்களையும் இவர்கள் நம்பவில்லை. கல்லறை வெறுமையாக இருந்ததையும் இவர்கள் நம்பவில்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கூட உயிர்த்தெழுதலை குறித்து எத்தனை அவிசுவாசமான காரியங்கள் இருந்திருக்கின்றன. அவருடைய விசுவாசம் வளர்ந்து வந்தபோது அதை ஊசியால் குத்தி உடைத்தது போல அவரையோ அங்கு காணவில்லை என்று சொல்கிறார்கள். உண்மையிலே என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை. எப்படியோ அவருடைய சரீரத்தை மட்டும் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று எண்ணினார்கள். வசனம் 25 பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்பொழுது தனது கரங்களிலே உள்ள காயங்களை அவர் காண்பிக்கவில்லை. கரங்களில் இருந்த காயங்களுக்கு நேராக அவர்கள் கவனத்தை திருப்புவதை விட வேத வசனங்களுக்கு நேராக அவர் அவர்களை திருப்பினார். அவர் என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருந்தீர்களா என்று சொல்கிறார். இந்த அநேகர் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் ஒரு அறிவு படைத்தவர்களாய் இருந்து கொண்டு, ஞானமுடையவர்களாய் இருந்து கொண்டு வேதத்தை எப்படி நம்ப முடியும் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேதத்தை விசுவாசிக்கிறவர்களும் அதை குறித்து வெளியே சொல்ல பயப்படுகிறார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் தங்களை குறித்து குறைவாக எண்ணிவிடுவார்களோ என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, எந்த குறையும் இல்லாத பரிபூரணமான கர்த்தருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை தடுப்பதற்காக தந்திரமாக பிசாசானவன் செய்கிற ஒரு சூழ்ச்சி இது. வேதத்தை விசுவாசியாதவன் புத்தி இல்லாதவன் என்று இயேசு சொல்கிறார். இயேசு தேவனுடைய வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் சற்று எண்ணி பார்ப்போமா? இன்றைக்கு சில வேத சாஸ்திர கல்லூரிகளிலே கற்றுக் கொள்கிறவர்களும் கற்றுக் கொடுப்பவர்களும் கூட வேதத்தை பூரணமாக விசுவாசிக்கிறதில்லை. இது வேண்டுமென்று அவர்கள் செய்கிற ஒன்றே ஒழிய அறிவு குறைவினாலே உண்டாகிற காரியம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராயிருந்தார். லூக்கா 24 அதிகாரம் 26-27 வசனங்களை பாருங்கள். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு மோசே முதலிய தீர்க்கதரிசிகளிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து பேசியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்று இயேசு அவ்வாறு அந்த சீஷர்களோடு பேசிக் கொண்டு இருக்கும்பொழுது அவரோடு கூட இருப்பதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்றாயிருக்கும். இயேசு சொல்கிறார், வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு இரண்டு முக்கியமான காரியங்கள் அவசியம் என்கிறார். இது மிக சாதாரணவை, ஆனால் மிக மிக முக்கியமானவை. முதலாவதாக 25 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிகள் சொன்னதையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுடையவர்களே என்றார். பாஸ்கல் என்ற ஒரு மனிதர் மிக அருமையான ஒரு வாக்கியம் ஒன்றை கூறியிருக்கிறார். கவனியுங்கள், மனிதருடைய ஞானத்தை விசுவாசிக்க வேண்டுமென்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வீக ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். குறை கூறுகிற மக்களுக்கு வேத புத்தகம் ஒரு மூடப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. ஒருவேளை சில உண்மைகளை அவர்கள் அறிந்து கொள்ளலாம், ஆனால் சத்தியத்தை அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. அதேவேளையிலே சில சாதாரணமான ஆத்மாக்கள் தாழ்மையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி திரும்பிய நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாய் அவர்களை பிரகாசிப்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்படும். வாழ்க்கையிலே பிரச்சனைகள், கஷ்டங்கள், இருளான சூழ்நிலைகள் வந்த நேரங்களிலெல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் கூட வேத புத்தகத்தை நோக்கியே திரும்பி வாழ்க்கையையும் வெளிச்சத்தையும் பெற்றிருக்கிறார்கள். வேத புத்தகத்தை குறித்து குறை சொல்வதும் கேலி செய்வதும் சிறப்பான ஒரு காரியம் அல்ல. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசியாதபடியினாலே நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் என்றார். இரண்டாவதாக அவர் சொன்ன காரியம், வேத வசனத்தை தெய்வீக வழியிலே புரிந்து கொள்ள முடியும் என்கிறார். சாதாரண மனிதனுடைய அறிவானது அதை புரிந்து கொள்ளத்தக்கது அல்ல. வசனம் 45 சொல்லும்பொழுது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்து அவர்களை நோக்கி என்று பார்க்கிறோம். 1 Cor 2:14 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுதும், ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவுகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்கிறான். ஆம், மனிதனுடைய அறிவிற்கு எட்டாத காரியங்கள் வேத புத்தகத்திலே உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை விளக்கி காண்பிக்கிறார். எனவே வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நாம் வரும் நேரங்களிலெல்லாம், ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்திருளும் என்ற ஜெபத்தோடு நாம் வர வேண்டும். வேத வசன தண்டையிலே நாம் வரும்பொழுது மனத்தாழ்மையுடன் கூட நாம் வர வேண்டும். வேதவசனங்களை அனுதினமும் நீங்கள் வாசிக்கிறதுனாலே அதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதை உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமானதாக மாற்றிக் கொடுக்க முடியும். லூக்கா 24:28-31 வரை பாருங்கள். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவருக்கு சொந்தமானவர்களோடு கூட அவர் ஒரு ஐக்கிய நேரத்தை செலவு செய்ய விரும்புகிறார். அதாவது, அவரை விசுவாசிக்கிறவர்களோடு கூட மட்டும். அவர் தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். மேஜையிலே அமர்ந்து அப்பத்தை பிட்கும்பொழுது அவரை அவர்கள் கண்டுகொண்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் மேஜையிலே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு ஒருவர் பரிமாறிக்கொள்வது சிறந்த ஒரு நேரம். சில திருச்சபைகளிலே ஐக்கிய நேரம் இருக்கிறது. சிலர் பாடல்களை கேட்டுக்கொண்டு அந்த ஐக்கிய நேரத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் பல சமயங்களிலே, பல திருச்சபைகளிலே நடைபெறும் நிகழ்ச்சிகளிலே இயேசு கிறிஸ்துவுக்கே இடமில்லாமல் இருக்கிறது. உண்மையான ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நமக்கு வேண்டுமென்றால் அப்பத்தை பிட்கும் இடத்திலே அவர் அங்கே தங்கியிருக்க வேண்டும். லூக்கா 24:32-33. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டே. சாயங்காலமாகி பொழுது சென்றாலும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்ற நல்ல செய்தியோடு அந்த 7 தூரத்தையும் கடந்து நடந்தே எருசலேமை நோக்கி போகிறார்கள். வசனம் 34, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல சீமோனுக்கு இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்திலே தரிசனமாகியிருக்கிறார். ஏனென்றால் சில காரியங்களை அவர் அங்கே ஒழுங்குபடுத்த வேண்டியதிருந்தது. ஞாபகம் இருக்கிறதா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து விட்டார். அவர் மனம் திரும்பி இருந்தாலும் அந்த கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை தனிப்பட்ட விதத்திலே சரி செய்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே தனியாக சந்தித்து இயேசு கிறிஸ்துவும் சீமோன் பேதுருவும் ஒரு ஐக்கிய நேரத்தை வைத்துக் கொண்டார்கள். சரி, லூக்கா 24:35-37 வரை வாசிக்கிறேன். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அங்கே இருந்திருந்தால் இவ்வண்ணமாகத்தான் செயல்பட்டிருப்போம். வசனம் 38-39, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே எலும்பும் மாம்சமும் காணப்பட்டது. ஆனால் மாம்சமும் இரத்தமும் என்று சொல்லப்படவில்லை. அவர் தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்காக சிந்திவிட்டார். வசனங்கள் 40-43 வரை பாருங்கள். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. லூக்கா மிக தெளிவாக இந்த உண்மையை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னர் நம்மை போல உணவு அருந்துகிறவராக இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். வசனங்கள் 44-45 வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. அவருடைய வசனங்களை அவர்கள் வெறுமனே நம்பவில்லை. வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய மனதையும் இருதயத்தையும் திறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கைக்கென்று அதை உகந்ததாக்கி கொடுக்க முடியும். வசனங்கள் 46-47. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. கவனித்தீர்களா? இந்த சுவிசேஷமானது உலகமெங்கிலும் கடந்து செல்ல வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு தேசத்திலும் எல்லா மூலை முடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடைய வேண்டும். இந்த காரணத்திற்காகவே வெவ்வேறு வகைகளிலே கர்த்தருடைய வார்த்தையானது எல்லா மொழிபேசு மக்களுக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனையோ மொழிபேசு மக்களுக்கு வேத வசனம் கொடுக்கப்பட வேண்டியதாயும் இருக்கிறது. 48-49 வசனங்கள், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தடுப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். மனிதர்கள் உலகத்திற்கு சாட்சி பகர வேண்டும் என்பது தேவனுடைய வழிமுறையாயிருக்கிறது. அந்த செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிப்பதனாலே பாவிகள் ரட்சிப்படைவார்கள் என்பதுதான் நற்செய்தி. உலகமெங்கும் அவருடைய சாட்சியாயிருப்பதற்கான வல்லமையை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தே நாம் பெற்றுக் கொள்ள முடியும். வசனங்கள் 50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இறுதியாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்தித்த நேரத்திலே அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது முறை அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக வருவார். திருச்சபையை நியாயம் தீர்ப்பதற்காக அவர் வரப்போவதில்லை, திருச்சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் வருவார். எனவே அவருடைய வருகையை எதிர்பார்ப்போடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். வசனங்கள் 52-53. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். இதுதான் லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் சாட்சி. லூக்கா எழுதிய சுவிசேஷத்தை கற்றுக்கொண்ட எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் மிகுந்த ஆசீர்வாதமானதாக அமைந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வசனங்களை உங்களோடே கூட பகிர்ந்து கொள்ளும்பொழுதே இந்த வசனங்கள் எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருந்தது. வேத வசனங்களை திரும்ப திரும்ப நாம் படிக்க படிக்க அவரை குறித்து நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அருமையான சகோதரனே, இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யும் முன்னதாக நாம் படித்த சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சந்தேகத்தோடும் தேவையோடும் இருந்த அந்த எம்மாவுக்கு போன மனிதர்களோடு கூட இயேசு தாமே இணைந்து கொண்டது போல இன்றைக்கும் கேள்விக்குறியோடும் சந்தேகத்தோடும் இருக்கிறவர்களையும் இயேசு தாமே தேடி வருகிறார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த ஒரு சகோதரன் தற்செயலாய் நம்முடைய வானொலி நிகழ்ச்சியை கேட்க துவங்கிய பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவரை இழுக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார். கர்த்தரே தம்மை தேடி வருவது போல உணர்ந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவங்களை தொடர்ந்து செய்ய முடியாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறுவதை அவர் அறிந்து கொண்டார். பக்கத்தில் உள்ள திருச்சபையிலே போய் தன்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதை அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த போதகரின் துணையோடு கூட இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கமானார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவையோடு இருக்கிறவர்களை இயேசு தேடி வருகிறார். இரண்டாவதாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிற சத்தியம், வேத வசனங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு அதை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு காரியங்கள் நடைபெற வேண்டும். ஒன்று, நாம் வேத வசனங்களை பரிபூர்ணமாக கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு விளக்கி காண்பிக்கிறவராய் இருக்க வேண்டும். சந்தேகத்தோடோ இதில் என்ன இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க முடியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது, கேட்கிற பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற சூழ்நிலைகளுக்கு அது ஏற்ற சத்தியங்களை நமக்கு கொடுப்பதாயிருக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற சத்தியம். அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ள அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாலும் நற்செய்தியை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை மனிதர்களாகிய நம்முடைய கரத்திலே தான் கொடுத்திருக்கிறார். பாரம்பரியமாக சொல்லப்படுகிற ஒரு கதையை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரலோகத்திற்குள்ளே சென்றபொழுது முக்கியமான தேவதூதர்கள் அவரை பார்த்து, நீர் உலகத்திற்கு சென்ற காரியம் முடிவடைந்து விட்டதா, உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா என்று கேட்டார்களாம். அதற்கு இயேசு, இல்லை இல்லை, இன்னும் எல்லாரும் என்னை அறியவில்லை, சீக்கிரமாக அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னாராம். அதற்கு தேவதூதர்கள், நாங்கள் போய் நீர் அவர்களுடைய பாவங்களுக்காக மரித்தீர் என்பதை எல்லாருக்கும் சொல்லட்டுமா, எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்களாம். அதற்கு இயேசு கிறிஸ்து, அங்கே பேதுரு இருக்கிறார், யோவான் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், என்னுடைய சீஷர்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு சொல்வார்கள் என்று கூறினாராம். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்கு ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணும்படியாய் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற நல்ல செய்தி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, தவிர்க்கப்பட முடியாத ஒரு செய்தியாகும். நம்மோடு படிக்கிறவர்களுக்கு, நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்கு, நம்மோடு வசிப்பவர்களுக்கு எந்த விதத்திலாவது இந்த நற்செய்தியை நாம் கொடுப்பதற்கு முற்பட வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த உலகத்திலே எங்களுக்காக மனிதனாக இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பினது மட்டுமல்ல, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுடைய எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நல்ல செய்தியை இந்த தேசத்திலே உள்ள எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே இரட்சகர் என்பதை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியையும் இப்பொழுது யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்களுக்கு நீர் மருத்துவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள நீரே கிருபை செய்யும். உம்மை உண்மையான மனதோடு தேடுகிற ஒவ்வொருவருக்கும் உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ வாழ்க்கையிலிருந்து மெய்யான விடுதலையையும் தேவரீர் தந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். லூக்காளின் சுவிசேஷத்தை கடந்த பல வாரங்களாக தொடர்ந்து கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் நீர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மறந்து போகாமல் அவற்றிற்கு கீழ்ப்படிந்து அவைகளை செயல்படுத்தவும் தூய ஆவியானவரே எங்களுக்கு நீர் துணை செய்யும். ஏ சுரட்சகரி நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். 2 நாளாகமும் 19:7 2 நாளாகமும் 19:7